நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். தமிழின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவர் அம்பை. அவரின் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்புக்காக 2021 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் ஒடுக்கப்படும் பெண்களின் அனுபவங்களுக்கு எழுத்து வடிவில் குரல் தரும் பெண்மணி அம்பையின் கதைகளில் வயது எனும் சிறுகதையை ஒலி வடிவில் படைக்கிறோம். குரல் தருபவர் மாலா ஸ்ரீதர், தயாரிப்பு ரைசல். இது முதன் முதலில் 2012 ஒலிபரப்பானது.
இருட்டு ஆரம்பித்துவிட்டது. பர்மிங்கம் சப்தங்கள் மங்க ஆரம்பித்துவிட்டன. அந்த மாலை பொழுது கனத்து கிடந்தது. அதன் வலுவை தாங்க முடியும் என்று தோன்றவில்லை. பர்மிங்கமின் குளிரில் பாகீரதியும் அவளை தன்னுடன் சில நாட்கள் தங்க அழைத்திருந்த லாஜ்வந்தியும் காலையில் சுடசுட பேசியிருந்தனர். சிறிது சமாதானமாகிய லாஜு, பியர் குடிக்கலாமா என்று கேட்டாள். இந்த குளிரில் பியர் யாரால் சாப்பிட முடியும்? ரம் இல்லையானால் ஓட்கா என்றாள் பாகீரதி. எனக்கு பியர்தான் பிடிக்கும் என்றாள் லாஜு. நான் ஒரு பைன் பியர் வாங்கி வரப்போகிறேன் என்று பிடிவைத்த ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி போனாள் லாஜு. பீர் வாங்கி கொண்டு லாஜு திரும்பி வந்தபோது பாகீரதி தலை நிமிரவில்லை. லாஜு தனியாக இல்லை என்ற உணர்வு மட்டும் அவளுக்கு ஏற்பட்டது. தலை நிமிர்ந்தாள். லாஜு அருகே சற்று பருத்த 40 மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நின்று கொண்டு புன்னகை செய்ய ஆரம்பித்திருந்தாள். உருண்டை முகம், சுருளே இல்லாத முடி, உலர்ந்தாற்போல் உதடுகள், கூறிய செதுக்கி வைத்த மூக்கு, கருப்பு கண்கள். அவள் ஒரு தன்மையை தாங்கி வந்தாற்போல் வெளியே பனி பெய்ய ஆரம்பித்தது. ஜன்னலோடே பனி பஞ்சு மழை. இவள் காப்ரியேலா. இந்தியர்களை ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்க அழைத்து வந்தேன் என்றாள் லாஜு பாகீரதியிடம். காப்ரியேலா கதவருகே வந்து மின் விளக்கு வெளிச்சத்தை விட்டு முன்னால் வந்து நாற்காலில் அமர்ந்து புன்னகைத்தாள். தன் கையை நீட்டினாள். அதை பற்றி கொண்டு ஹலோ, நான் பாகீரதி என்றாள். அந்த கண்கள் தாமரை பூத்த தடாகமடி என்று கட்டைக்குரலில் குழைந்த பாடல் மூளையில் ஒலித்து பரவியது. தாமரையின் தண்டை பற்றி கொண்டு விட்டால் கீழே 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 ஆழங்கானா இடத்துக்கு கொண்டு போகும் உணர்வு. பியர் பாத்திரத்தை மேஜையில் வைத்த பின்னர் காப்ரியேலாவின் மேல்கோட்டை கழற்றி வாங்கினாள் லாஜு. அருகே குளிர்காய மின்னடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. தன் பையை திறந்து ஒரு வைன் புட்டியை எடுத்தாள். வைன் பிடிக்குமா? வெள்ளை வைன் என்றாள் காப்ரியேலா பாகீரதியிடம். ரொம்ப. பாகீரதி மதுவை ஊற்ற கோப்பைகளை கொண்டு வந்தாள். காப்ரியேலா ஊற்றினாள். இருவரும் கோப்பைகளை உயர்த்தினர். இந்த மாலைக்கு என்றாள் காப்ரியேலா. கொஞ்சம் கழித்து சில மாலை பொழுதுகள் ரொம்ப நீண்டு போகின்றன என்றாள் காப்ரியேலா. நெருப்பை பார்த்தாள். என் அம்மா பியானோ வாசிப்பாள் மாலையில். சில சமயம் என் அப்பா சீட்டி எடுத்து பாடுவார் கூட. லத்தீன் அமெரிக்காவின் எந்த பகுதி என்றாள் பாகீரதி. சிலே என்றாள் காப்ரியேலா. சூடான இறகுடன் வைன் நரம்புகளை உரச ஆரம்பித்தது இதமாக. அவரவர் நாட்டை விட்டு வெளியே இருப்பவர்களுக்கு ஞாபக சக்திதான் இதம். எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று நான் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் சில சமயம் நினைவுக்கு வருகின்றன. என் அம்மாவுக்கு முனைக்கூம்பிய நகங்கள். பியானோவில் வைத்த அவள் விரல்களை மட்டும் திடீரென்று ஒரு நாள் நினைத்துக் கொண்டேன். அங்கே போவதுதானே காப்ரியேலா என்றாள் பாகீரதி. காப்ரியேலா வைன் கோப்பையை வைத்துவிட்டு தன் கைப்பையை திறந்தாள். தன் பாஸ்போர்ட்டை எடுத்து பாகீரதியிடம் வந்தாள். அது ஒரு ஐநா பாஸ்போர்ட். அவள் பிறந்த வருடத்தை பார்த்தாள். 1956. அவள் வயது 25. அவளை பார்த்தவுடன் சிரித்தாள். ஆமாம், அது சரியான வருடம்தான் என்றாள் காப்ரியேலா. மேலும் அவள் நான் ஒரு அரசியல் அகதி என்று விளக்கினாள். பாஸ்போர்ட்டில் அவள் எல்லா இடங்களுக்கும் போகலாம், சிலையை தவிர என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. காப்ரியேலா தன் கோப்பையை நிரப்பிக் கொண்டாள். அவள் கதையை சொல்லத் தொடங்கினாள். அவர்கள் கைதானது இரவு நேரத்தில். 8 18-19 வயதுக்காரர்கள். அர்ஜென்டினாவுக்கு அவர்கள் தப்பி வந்து 1 ஆகிவிட்டிருந்தது. சிலையில் ஒரு மத்தியானம் அந்த எச்சரிக்கை அவர்களில் ஒருவர் காதில் கிசுகிசுக்கப்பட்டது. தப்பி ஓடுங்கள், கிட்டத்தட்ட 50 மாணவர்களை கைது செய்தாகிவிட்டது என்ற வதந்தி பரபரவென்று பரவியது. லூயிஸும் கேட்டலினாவும் டீ குடித்துக் கொண்டிருந்த கேப்ரியாலாவை எழுப்பிக் கொண்டு போனார்கள். பவுலா, யார்கே, யோசே, தெரீசா, ஆல்வாரிஸ் எல்லோரும் சற்று வெளுத்த முகங்களோடு பல்கலைக்கழக திருமுனையில் நின்று கொண்டிருந்தார்கள். யோசேயின் கண்கள் சிவந்திருந்தன, உதடுகள் துடித்தன, அழுது விடுவான் போல் இருந்தது. நான் வெறும் துண்டு பிரசுரங்கள் தானே விநியோகித்தேன் என்றான். அவன் குரல் நடுங்கியது. போலீசிடம் உள்ள பட்டியலில் நம் பெயர்கள் கட்டாயம் இருக்கும். போன மாதம் போராட்டம் நடந்தபோது முன்வரிசையில் நாம் எல்லோரும் இருக்கவில்லையா? வா சீக்கிரம் என்று சிடுசிடுத்தான் யார்கே. சிலையில் கடைசி தடவையாக நடக்கிறோம் என்று கேப்ரியாலா நினைக்கவே இல்லை. எல்லா தீர்மானங்களும் எடுத்த வேகம், அம்மாவின் சில்லென்ற கண்ணும், நடந்து ஓடி பஸ்ஸில் ரயிலில் தாவி ஏறி தூங்கி இறங்கி சிலையின் எல்லையை கடக்க வேண்டிய அவசரம் இவற்றிடையே அதிகமாக சிந்திக்க முடியவில்லை. 4 நாள் காலை அவர்கள் அர்ஜென்டினாவை வந்தடைந்தனர். கடைசியாக தரிசு நிலம் ஒன்றின் மூலையில் சிதிலமாக கிடந்த வீட்டில் குடியேறினர். தற்காலிகமாக சிலே போலீசாரின் நீள்கரங்கள் அவர்களை எட்டும் வரை. வேறு வேறு பிரிவுகளில் படித்த அவர்கள் இப்போது நெருக்கமானார்கள். மற்றவர்களை பற்றி நினைக்க, பேச, மௌனிக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விநியோகித்த துண்டு பிரசுரங்களின் விவரங்கள், அர்ஜென்டினாவின் பத்திரிகைகள், அவற்றில் எழுதியவை, எழுதாமல் விட்டவை, இவற்றிலிருந்து கிரகித்த செய்திகள் பற்றிய அபிப்பிராயங்கள் என்று நிறைய பேசிக்கொண்டார்கள். அந்த இரவுதான் அவர்கள் அனைவரும் பிடிபட்டார்கள், கேப்ரியாலா உள்பட. அவர்கள் உறக்க கத்தி எதிர்த்தும் அவர்கள் பிரிக்கப்பட்டனர். தெரீசாவின் அந்த அகன்ற பயந்த தூக்கம் கலந்த கண்கள், பவுலாவின் வெளுத்த முகம், ஒரு கணம் நடுங்கிய யோசேவின் உடல், இழுக்கப்படும் ஓசை, கத்தல்கள், இவையெல்லாம் அவர்கள் கடைசியாக பகிர்ந்து கொண்ட கணங்களின் துளிகள். அப்புறம் அந்த சிறு சதுர அறை, அதில் 100 பெண்கள், விபச்சாரிகள், கொலைகாரிகள், திருடிகள், அரசியல் கைதிகள், உட்கார கூட இடமில்லை, நின்றவாறே உறக்கம், வீக்கமேறிய கால்கள். போலீசார் பலாத்காரம் செய்த விபச்சாரியின் 5 கரு அந்த நெருக்கத்தில் தான் சிதைந்து வெளிப்பட்டது. வலியில் அவள் ஒருமுறை வீறிட்டாள். பின்பு அவள் ரத்தம் கேப்ரியாலாவின் மேலும் அடுத்திருந்தவர்கள் மேலும் பீரிட்டு பீச்சடித்தது. அந்த பாதி உருவான கருவை கேப்ரியாலா இன்னும் மறக்கவில்லை. அது கொழு கொழுவென்று இருந்தது, மாவு மாதிரி. தட்டையான வழுக்கல் தலையில் துருத்திய மூடின கண்கள், கோணலாய் நீண்ட கை போன்ற ஒன்று, அதன் பெண்குறி ஒரு சிறு கீறல், அந்த கேள்வி நேரங்கள். ஒரு கருணையான இன்ஸ்பெக்டர், ஒரு கொடுமைக்கார இன்ஸ்பெக்டர், மாறி மாறி கேள்விகள். அண்டோனியாவை உனக்கு தெரியுமா? நான் அவனை பார்த்ததில்லை. அவன் உன் நண்பனா? இல்லை. நீ அவனுடன் படித்திருக்கிறாயா? அவள் அவனை பார்த்ததே இல்லையே இன்ஸ்பெக்டர், இது என்ன கேள்வி? நீ நல்ல பெண், நல்ல பையனை கல்யாணம் செய்து கொண்டு இருக்க வேண்டியவள், என் தங்கையின் சாயல் உனக்கு. உண்மையை சொன்னால் உன்னை அனுப்பிவிடுவோம். இது ஒரு இன்ஸ்பெக்டர். முகத்தில் சுளீரென்று மின்விளக்கின் வெளிச்சம். மீண்டும் கேள்விகள். அண்டோனியோ எங்கே? அண்டோனியோ பிடிபட்டான் தெரியுமா? அவன் சிறையில் இறந்து விட்டான். அவளுக்கு செய்தி வந்ததா? எப்படி? இப்போது அவர்கள் தலைவன் யார்? வெந்நீரிலும் குளிர்ந்த நீரிலும் மாறி மாறி தலையை முக்கி எடுத்தல். கேள்விகள். யார் நல்ல இன்ஸ்பெக்டர், யார் கொடுமைக்காரன் என்ற ஒரே குழப்பம். 2 அதன்பின் மனித உரிமைக்காக போராடும் ஒரு அகில உலக ஸ்தாபன முயற்சியால் விடுதலை. சிறையின் வெளியே கேப்ரியாலா வந்தபோது அப்பாவும் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். மிலிட்டரி மேஜராக இருந்து ஓய்வு பெற்ற தடித்த மீசை அப்பா குரலெடுத்து அழுததை வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தாள் கேப்ரியாலா. தெரீசா ஆரம்ப போலீஸ் பலாத்காரத்திலிருந்து மீளவே இல்லை. யோசேவுக்கு பயத்தில் மார்வழி ஏற்பட்டு மரணம். கேட்டலினாவும் பவுலாவும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டது. லூயிஸ் விடுதலையாகிவிட்டான், ஆனால் மனநோய் விடுதியில் இருக்கிறான். யார்கேயின் சடலம் கண்கள் தோட்டப்பட்டு கை கால்கள் வெட்டப்பட்டு ஒரு சாக்கடையில் கிடைத்தது. அவர்கள் எல்லோருக்குமாக கேப்ரியாலா அழுதாள். பிறகு இங்கு அனுப்பப்பட்டாள் மொழி புரியாத உலகிற்கு. கேப்ரியாலா ஏறிட்டு பார்த்தாள். சிறைக்கு போகும் முன் நான் துப்பாக்கியை தொட்டதில்லை. அப்பா தனது துப்பாக்கியை சுத்தப்படுத்தும் போது பார்த்ததுதான். யாரையும் என்னால் கொல்ல முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. சிறைக்கு வெளியே வந்த பின் நான் அடிக்கடி நினைத்தேன், அந்த இரு இன்ஸ்பெக்டர்களையும் சுட வேண்டும் என்று. அவர்கள் நெஞ்சில் குண்டு துளைக்க அல்லது தலை வெடித்து போக சுட வேண்டும் என்று கருவினேன். கண்ணாடி ஜன்னல்களை பனி மூட ஆரம்பித்து விட்டது. லாஜு கம்பளத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நாழியாக என்று தெரியவில்லை. காப்ரியாலா சிரித்தவாறே சொன்னாள், என் அப்பா அம்மாவை பார்க்க ரொம்ப துடிக்கிறது. என் அம்மா தன் முன் தலை நிறைத்து விட்டது என்று எழுதினாள் ஒரு கடிதத்தில். நான் உடனே கடைக்கு ஓடி விலை உயர்ந்த தலைச்சாயம் வாங்கி அனுப்பினேன். அவளை நான் எப்பொழுதாவது பார்த்தால் முன்போலவே பார்க்க விரும்புகிறேன், மாறுதலே இல்லாமல், வயதே ஆகாமல் என்றாள் காப்ரியாலா. சட்டென்று காப்ரியாலாவின் தேன் நிற முடியை பார்த்தாள் பாகீரதி. கற்றை கற்றையாக நரை. வெளியே காத்து நின்ற அவளுடைய அம்மாவானாள் பாகீரதி. தேன் அருவியில் கூந்தலுடன் பியானோ அருகே செழுமை கண்ணங்களோடு நின்ற 18 வயது பெண்ணை சிறைக்கு அனுப்பிய அம்மா. காப்ரியாலா சிறையின் கதவில் கண்பதித்து நின்றபோது சிறையிலிருந்து முதல் அடி வெளியே வைத்த 20 வயதில் வயதான உடல் கணத்து சிதைந்த ஒரு பெண், தேன் நிற கூந்தலெங்கும் வெள்ளை வரிகள். பாகீரதி அவள் கூந்தலை பார்த்தாள். அவள் பார்ப்பதை உணர்ந்தது போல் தன் கூந்தலில் விரல்களை விட்டு அலைந்தாள் காப்ரியாலா. புன்னகைத்தாள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.